உங்க சமூகம் அப்பா, எங்களுக்கு எப்போதும் வேண்டும் மோசே சொன்னது போல ஆண்டவரே, சமூகம் எங்கள் முன் செல்லாவிட்டார் நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் புறப்பட மாட்டோம் அப்பா. அதுபோல எங்கள் முன் சமூகம் எந்த நாளும் எவ்வளவிலும் எங்களை சூழ்ந்திருக்கட்டும் அப்பா. உங்க சமூகம் எங்கள் முன் செல்லும்படியா நாங்கள் சொல்லி நன்றி அப்பா. கிருபையும் இருக்கிற அந்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சமத்தில் வருகிறோம். நிவழிலும் அப்பா உமது வார்த்தைக்கு நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. வானமும் பூமியும் ஒளிந்தாலும் உமது வார்த்தை ஒளியாது என்று சொல்லப்பட்டிருக்க ஆண்டவரே, என்னை சொல்வதை மறைத்து நீ பேசும்படியாய், நீ நடத்தும்படியாய், கிருபை கரணம் கூட நடத்தும்படியா நாங்கள் சபிக்கிறோம். உமது நாம இந்த இடத்துல மயப்பட்டு உயர்த்தப்படும்படியா நாங்கள் சபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளோடும் பேசும் கிருபை செய்யும்படியா நாங்கள் சபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்து பிதாவே. வேதத்திலிருந்து நம் தேவன் யார் என்று நாங்கள் பார்த்து வருகிறோம், பார்த்திருக்கிறோம், கேட்டு வருகிறோம், வாசித்து அறிகிறோம். ஆகவே ஆண்டவர் ஒரு காரியத்தை இந்த சொன்னார். ஜோவான் எடுக்கதில்லை, ஜோவான் 16:7-8 ஒரு காரியத்தை சொன்னார். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் போகாதிருந்தால் பேச்சரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேன் ஆகில் அவர் உங்களிடத்தில் அனுப்புவேன். அனுப்பும் போது அவர் வந்து என்ன செய்வார், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் என்ன செய்வார், சாதாரணமா சொல்வாரோ, கண்டித்து உணர்த்துவார். இன்னைக்கு கண்டிக்கிறேண்டா என்ன செய்யறது, அனைவருக்கும் விருப்பம் இல்லை. காய்தப்பா பிள்ளைகளை கண்டிச்சால் விருப்பம் இல்லை, கண்டிக்கிறது இன்னைக்கு அனைவருக்கு விருப்பம் இல்லை. நாம் என்ன செய்யறோம் சொன்னால், சிரோன்ல அதிகமா தெரிந்த விளையாட்டு ஒன்று இருக்கு, கிரிக்கெட் விளையாட்டு தெரியுமா உங்களுக்கு? சரி, மூன்று இது நட்டு பின்னுக்கு வச்சிருக்கும், ஒரு பேட் வச்சிருப்பார், போல் அறிவார்கள். என்ன செய்கிறேன் சொன்னால், வார்த்தையை எனக்கு எனக்கு என்று நாங்கள் எடுத்துக்கொள்றோம். நாங்கள் என்ன செய்கிறோம் சொன்னால், நாங்கள் அவுட் ஆகிறோம் இல்ல, ரன் எடுக்கிறதும் இல்ல, என்ன செய்யறது, வர கிரிக்கெட் போல் வந்தா அவரு சின்ன டச், அப்ப இந்த வார்த்தை அவருக்கு, இந்த வார்த்தை இவருக்கு, இப்படியே டச் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கறது இல்லை, அவர் ரன்னும் எடுக்கிறே இல்ல, தந்த வார்த்தை தனக்கு என்று சொல்லி தான் வார்த்தையின்படி வாழ்றதும் இல்ல, அவர் அவுட் ஆகுறதும் இல்ல, அது என்ன செய்யறார், டச் பண்ணி கொண்டே நிற்கிறார். இது அவருக்கு, இது இவருக்கு, அது அவருக்கு, இது இவருக்கு, அப்படி இல்ல. ஆண்டவர் சொல்றார், அவர் வரும்போது, பரிசுத்தாவின் வரும்போது எல்லாருக்கும் பாவத்தை குறித்தும் அவருடைய நீதியை குறித்தும், எங்களுடைய நீதி அவருக்கு முன்னாக இயேசு சம்பந்தத்திலே அழுக்கான கந்தை ஒன்றுக்கும் உதவாது, எங்களுடைய நீதியின்படி அவர் ரட்சிக்காமல் தமது கிருபையினால் ரட்சித்திருக்கார் என்று வேதம் சொல்லுகிறார். அவே நியாய தீர்ப்பை குறித்தும், வரப்போற காரிய நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துவார். ஆகவே நம் தேவன் ஜார் என்ற ஒரு காரியத்தை குறித்து இன்றைக்கு வேதத்தில் இருந்து பார்த்து நாங்கள் கண சொல்ல போறோம். எப்படி எப்படியான காரியத்திலே தேவன் செய்தார் என்று பழைய பாட்டிலே இருந்து நாங்கள் காரியத்தை பார்க்க போகிறோம். ஆகவே அதுக்கு முதல் நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்று எபிரேயர்கள் நிருபம் 12:29 கடைசி வசனம், சின்ன வசனம், எபிரேயர்கள் நிருபம் 12:29
நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரே
என்று சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் பூமியிலே நிரந்தரமாய் இருக்கிற காலத்துல தான் சொல்றதுக்கு, நம் தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். இன்னும் தியத்திர சபைக்கு ஆண்டவர் இவ்வளவு 7 சபைகளுக்கும் தேவன் 7 விதமாய் அங்கே தரிசனமாகிறார். ஆகவே அங்கே வெளிப்படுத்த 2:18 ஒரு காரியத்தை சொல்றார், நான் அக்னி ஜுவாலை கண்களை உடையவர், தூதனுக்கு என்ன எழுதுகிறது என்ன ஆண்டு அக்னி ஜுவாலை கண்களை உடையவர். இங்கே சொல்லுகிறது பட்சிக்கிற தேவன், அவர் அக்னியா இருக்கிறார், பட்சிக்கிற தேவன். நாம் எப்படி இன்றைக்கு அநேக வார்த்தைகளை எடுக்கிறார், தேவன் ஆற்றுகிறார், தேவன் தேற்றுகிறார், தேவன் கிருபை உள்ளுகிறார், என்னை தாங்குகிறார், தப்புவிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இதென்றால் இன்றைக்கு அநேகருக்கு என்னது விருப்பம். ஆனால் வேதம் சொல்றது நம் தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். சபைகளுக்கு சொல்லும் போது தேத்திர சபைக்கு நான் அக்னி ஜுவாலை கண்களை உடையவர் என்று தேவன் சொல்கிறார். ஆகவே நம் தேவன் நான் ஒரு பக்கத்திலே அவர் கிருபை உள்ளவரான், அன்புள்ளவரான், கண்ணி விட்டவரான், மனதுருகின தேவன் தான். அவர் வாழும்போது செய்த காரியங்கள், ஆனால் இனி வரும்போது அப்படி வரப்போறவர் அல்ல. ஆகவே நாம் வேதத்தில் ஒரு பகுதியை விட்டு ஒரு பகுதியை எடுத்துக்கொள்ற எல்லாவற்றையும் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாம் எங்களுக்காய் எழுதப்பட்டிருக்கு, எங்கள் ஒவ்வொரு பிரிஜோனத்துக்கு என்று அந்த வேத வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு. ஆகவே ஜோவான் ஸ்நானகன் வந்து அங்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீங்க எடுக்க தேவையில்ல, மத்திய 3:10, லூக்கா 3:9 ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறார். கோடரியானது மரத்தின் அருகில வச்சிருக்கு, மரத்தின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஏன் வேர் அருகே வைத்திருக்கிறது சொன்னா அது துளிர்க்காதபடி வேரோட அறுக்கிறதுக்கு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த போதும் கூட மத்தியோலின் சுத்தியிலும் லூக்காலின் சுத்தியிலும் பார்த்தால் கோதுமையை அவர் களஞ்சியத்திலே சேர்ப்பார், அதிலேயோ அவியாத அக்கினியில், அவியாத அக்கினியில் நரகத்தில் சுற்றிப்பார் என்று நாம் இயேசு சொல்லி இருக்கிறார், பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். இன்னுமாய் மத்தியோலின் 15:18 சொன்னால் அந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை குறித்து ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார். சகல இடர்களையும் அக்கிரமங்களையும் செய்கிறவளை அக்னி சூளையிலே போடுவேன். சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவளையும் நான் என்ன செய்வேன், அக்னியில் போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே அழுகையும் கற்கடிப்பும் இருக்கும் என்று நாம் இயேசு பிரசங்கித்தார். இன்னுமாய் அவர் சொல்லியிருக்கிறார், கையை உடையவனாய், காலை உடையவனாய், கண்களை உடையவனாய், நீ நரகத்துக்கு போவதை பார்க்கிலும் கண்கள் இல்லாதவனாய், கால் இல்லாதவனாய், கை இல்லாதவனாய், உனக்கு இடராய் இருக்குமானால் அதை தரித்து போடு என்று சொல்லுகிறார். ஆகவே நம் தேவன் இன்னுமாய் 25:41 அந்த சொல்லுகிறார், இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர் சொல்றார், சபிக்கப்பட்டவர்களே, பிசாசுக்கும் அவன் தூதலுக்கும் ஆயத்தம் பண்ண நித்த அக்னியிலே பொங்கல். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து லூக்கா 12:41 நீங்க வீட்டில் போய் வாசி பாருங்கள், பூமியிலே அக்னியை போட வந்தேன். ரட்சிக்க வந்தவரான், எந்தவித காரியம் இல்லாமல் ரட்சிக்க வந்தவரான், ஆனால் அக்னியையும் போட வந்தேன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னுமாய் வெளிப்படுத்த புத்தகத்தில் நீங்க வாஜ் பார்த்தால் நடக்கிற காரியங்களை குறித்து நீங்க பயங்கரமா இருக்கும். அங்கே தேவன் மனதிற்கம், கிருப, அன்பு, தயவு ஒன்றுமே இருக்கா. எடுத்துக்கொள்ளுங்கள், வெளிப்படுத்த புத்தகம் 20:9 ஒரு காரியத்தை ஆண்டவர் அங்க சொல்றதை உங்களை காட்டி நான் கடன் சொல்ல விரும்புகிறேன். வெளிப்பசுத்தம் 20:9
அவர்கள் பூமியெங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்னி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது.
அடுத்த பாக்கம்,
மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்க தரிசியமாயிருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தவமான கடலிலே தள்ளப்பட்டார். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள்.
அப்ப அது ஏன் உருவாக்கப்பட்டது என்றால், பிசாசுக்கும் கள்ள தீர்க்கதரிசிக்கும் மிருகத்துக்கும் உருவாக்கப்பட்டது. ஒரு மனுஷரும் தரத்துக்கு போய் தேவனுக்கு விருப்பமில்லை. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவதே தேவனுக்கு சித்தம். இது ரட்சிப்பின் காலம், கிருபையின் காலம். ஆனால் நாம் தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார் என்பதை நாங்கள் மறந்து போகவே கூடாது. அவர் சதா காலங்களும் பாதிக்கப்பட்டார் என்று நாங்கள் படித்ததிலே பார்க்கிறோம். ஆகவே இதே அதிகாரத்திலே பார்த்தால், 14-15 வசனத்திலே பார்த்தால், அப்பொழுது மரணமும் பாதாளமும் வங்கியின் கடலே தள்ளப்பட்டன. ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் காணப்படாதவர்கள் எவ்வளோ அவி அக்கினி கடலில் தள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களோட நீ கையில் வச்சிருக்க வேதம் சொல்லுகிறது. அப்ப நாங்கள் என்ன செய்கிறோம்? அது அவருக்கு, இது இவருக்கு என்று நாங்கள் சர்ச் பண்ணி கொண்டு விளையாடி கொண்டிருக்கோம். இது காலம் இல்லை. ஆகவே இன்னும் பயப்படுகிறவர்களும், பயம் யாரிடத்தில் இருந்தது? வெளிப்படுத்த சொல்லப்பட்டது பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரவனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமான அக்கனையும் கந்தமும் எரிகிற கடலே பங்கடைவார்கள் என்றார். ஒரு மாற்றம் இல்லை. அங்க நான் முன் சொன்ன போல அங்க கிருபை அன்பு தயவு என்பது இல்லை. இன்றைக்கு நாங்கள் என்ன சொல்றோம்? நிர்விசாரமாய் தேவனுக்கு பயப்படாதவர்களா, பாவத்தையோ எந்த காரியத்தையோ நாங்கள் துணிகரமாய் செய்கிறோம், ஆண்டவர் மன்னிப்பார் என்று மன்னிப்பாரான். அவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறான் என்பதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. அப்படி வேதத்திலே தேவன் செய்த அநேக காரியங்களை பழைய பாடலிருந்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஆகவே நம் தேவனை குறித்து நாங்கள் பார்த்தால், நாங்கள் அதிகமா இருந்தது என்ன? இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், தயவு உள்ள மனவுருக்கம், மன்னிக்கிறவர், கிருபையின் காலம் இது. ஏன் சொன்னால், ஆதாம் ஏவாளை பாவம் செய்த போது நான் ஒழித்துக் கொண்டிருக்கிறேன், பாவம் செய்தேன், நான் நிம்ரானிய இருக்கிறேன் சொன்ன போது ஆண்டவர் மிருகத்தை அடித்து அவர்களுக்கு தோளுடையை உடைத்தினார். கிருபைதான். அதே இடத்துல இன்னொரு காரியத்தையும் அவர்களுக்கு செய்திருக்கிறார். அது பின்னுக்கு நாங்கள் பார்க்க போறோம். ஆகவே நம் தேவன் கிருபை உள்ளவர் தான். ஏனென்று சொன்னால், நீங்க எடுக்கத்தவளை யாத்திரா 20:6 5:10 பார்த்தால், என்னிடத்தில் அன்புகளுக்கும் என் கற்பனையில் கை கொள்வர்களுக்கும் என்னிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கும் என் கற்பனைகளை கை கொள்வர்களுக்கும் 1000 தலைமுறையிட்டும் நான் இரக்கம் செய்கிறவென்று சொல்லிட்டேன். தேவன் அங்க பட்சிக்கிற அக்னியா இருக்க பார்க்கிறோம். இங்கே எப்படியா இருக்கிறார்? இரக்கம் செய்கிற தேவனாகவும் இருக்கிறார். அதே வேளையில் யாத்திரா 34:6 சங்கீதத்தில் 86:103 சங்கீதத்தில் பார்த்தா, கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயவும் சத்தியம் உள்ள தேவன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, நீர் மனதுருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியம் உள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறார். ஆகவே கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்வார். அதே இடத்துல எங்களை நீதியாயும் நியாயமும் தேவன் நியாயந்தீப்பா. ஆகவே தாவீது சொல்லுகிறான், சாமுவேல் புத்தகத்திலே பார்த்தால், 4 பார்த்தால், கர்த்தர் அவருடைய இரக்கம் மகா பெரியது. அவருடைய இரக்கம் கொஞ்சம் இல்ல, பழைய ஏற்பாடில் அவர் சொல்றார், அவருடைய இரக்கம் மகா பெரியது என்று அவர் சொல்லுகிறார். இன்னுமா ஏசாயா 49:3 கைமுள்ளே சொல்லுகிறார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டவர்களே இரக்கமாயிருக்கிறார். உண்மைதான். அதே நேரத்திலே எபேசியர் 2:4 புதிய ஏற்பாடு பார்த்தால், நம் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரும் நன்மேல் அன்பு கூர்ந்த நம்முடைய அன்பினாலே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் அந்த அன்பினாலே நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளை கை கொள்வதாய் நாம் நடக்க வேண்டும். தீத்து 3:5-3:5 பார்த்தா, நாம் செய்த நீதியின்படி கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படி நம் தேவன் ரட்சித்தார். ஆகவே நம் தேவன் இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர் தான். அதே நேரத்திலே அவர் பட்சிக்கிற அக்கினியாயும் இருக்கிறார் என்றதை நாங்கள் மறந்து போகவே கூடாது. புதிய ஏற்பாட்டுதான் இந்த காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னார் ஆண்டவர். அங்க ஆதாயம் இவளுக்கு மனம் இறங்குகிறார் இல்லையா, இறங்கி தோளுடைய கொடுக்கிறார், இரக்கம் உள்ளவர். ஆனால் ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். நீங்க யாத்திரா மூன்றாம் அதிகாரத்துல போய் கடைசி ரெண்டு மூணு வசனங்களை வாசி பார்த்தால் அதுவே ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார். என்ன செய்கிறார், இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவன் புசித்து அவன் சாகாமல். நம்மள சொன்ன என்ன ஆண்டவர் சொன்னார், இந்த கனியை புசிக்கிறானாலே நீ சாகவே சாவான். அப்ப அப்ப மற்ற கனிகளை புசித்தால் அவன் சாக மாட்டான், நிரந்தரமா இருப்பான். ஆகவே ஆண்டவர் என்ன செய்தார், அந்த கனியை புசித்துட்டான், இவன் சாக வேண்டும். ஆனா அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தா அவன் சாகாம இருக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார், அவளை ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விடுகிறார். துரத்தி விட்டுட்டு அங்கே ஒரு சுடர்வழி பட்டயத்தை வைத்திருக்கிறார். யாருமே எவருமே அங்கே போக முடியாது. கிருபை உள்ள தேவன் தான், அன்புள்ளதுதான். அதே நேரத்தில் நீதியையும் அவர் பற்றிக்கிறார். கனியாய் அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து திரட்டி விடுகிறார். அது மாத்திரம் இல்ல, நம் தேவன் ஆதி காலத்திலே நீங்கள் ஆறாம் அதிகாரத்திலே பார்த்தால் அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே திணிந்து கத்தர் கண்டு அவருடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் பொல்லாததும் தாம் மனுஷனை உண்டாக்கினதற்காய் நம் தேவன் மனசாப்பட்டார், விசனப்பட்டார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார், நான் சிருஷ்டித்த மனுஷனையும் ஊரும் பிணாணிகள் பறவைகள் மிருகங்கள் யாவற்றையும் நான் அழிக்க போகிறேன். அப்ப அப்படி என்ன தேவன், அன்புள்ளவர் கிருபையில் ஆதவம் அவளை தொடர்ந்து அங்கே பழத்தை சாப்பிட வைத்திருக்க வேண்டும். இந்த மனுஷனை தேவன் அழித்திருக்க முடியாது. அப்ப அவங்க என்ன செய்கிறார், அழிக்கும்படியாய் அங்க நோவா குடும்பத்தில் தேவன் கிருபை செய்து அந்த குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டது. எல்லாம் ஜோடியான மிருகங்களும் பறவைகளும் காப்பாற்றப்பட்டது. மற்றதெல்லாம் முழுவதுமாய் பூமியிலே அழிக்கப்பட்டு போயிற்று. அப்படி என்று சொன்னால் நம் தேவன் அக்கினியா இருக்கிறார் என்பதை நாங்கள் மறந்து போக கூடாது. இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். மோசே ஆரோன் மிரியா மூன்று பேரும் வருகிறார்கள். சமுத்திரம் கடந்து வரும்போது மிரியா மாடி பாடி துதித்து செய்கிறார். அங்கே மோசே எத்தியோப்பிய பெண்ணை விவாகம் பண்ணபடியினால் ஆரோனும் மிரியாவும் என்ன செய்கிறார்கள், மோசேக்கு விரோதமாய் காரியங்களை செய்த போது ஆண்டவர் கூப்பிட்டு என்னுடைய வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் சொல்லி இதென்றே மிரியாமுக்கு நம் தேவன் பட்சிக்கிறார், கனியாக்கிறான் என்பதை நாங்கள் மறந்து போகலாம். இன்னுமாய் பெண்ணாபுசத்திலே பதினாலாம் அதிகாரத்திலே வரும்போது அங்க காணான் தேசத்துக்கு கிட்டே வனாந்தரத்தை அழைத்து வந்து மக்கள் அழைத்து வந்து விட்டார். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு நாக இந்த தேசத்தை வெவ்பாக்க நீ அனுப்பு என்று சொல்லி அங்கு 12 பேரை அவர் தெரிவு செய்து அனுப்புகிறார். 12 பேரை தெரிவு செய்து அனுப்பும் போது 10 பேர் தூர் செய்தியை கொண்டு வருகிறார்கள். அங்கே 2 பேர் தான் நற்செய்தியை கொண்டு வருகிறார், ஜோசுவாவும் காலேபும். மற்ற எல்லாரும் தூர் செய்தியை கொண்டு வருகிறார். அப்ப கொண்டு வந்து சபையர் எல்லாரத்திலும் சொன்ன போது அவர் கூக்குரலிட்டு ஜனங்கள் புலம்பினார்கள். புலம்பின மட்டுமல்ல, இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மக்கள் எல்லாரும் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து எகிப்து தேசத்தில் நாங்கள் செத்து போனால் நலமாயிருக்கும், இந்த வனாந்திரர் செத்தால் நலமாயிருக்கும். ஆண்டவர் என்னத்துக்கு அழைச்சி கொண்டு வந்தார், அடிமத்தனத்திலிருந்து காணான் பாலம் தேடுமுற தேசத்தை தான் அழைத்து வந்தார். ஆனா இவர்கள் என்ன சொல்றாள், எகிப்தில செத்தால் நலமாயிருக்கும், வனாந்திரர் செத்தாலும் நலமாயிருக்கும். அது மாத்திரமில்ல, எகிப்துக்கு நாங்கள் திரும்பி போக போகிறோமே, எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். எது உத்தமமா போச்சு, தனக்கு ஒரு தலைவனை ஏற்பதற்கு நாங்கள் எகிப்துக்கு திரும்பி போக போறோம் என்றார். அவ சபையில் எல்லாரும் அதற்கு விரோதமாய் முறுமுறுத்தபடி நான் அந்த தூத் செய்தியை சொன்னவளாகிய அந்த மனிதர் கர்த்தரிட சொன்னதில் வாதையினால் வாதையினால் செத்தார்கள். வாய்ந்த அறிக்கை என்ன சொன்னார்களோ செத்தார். ஆக யோசுவாவும் காலேபும் கிட்டத்தட்ட 600,000 பேருக்கு மேல் வெளிக்கிட்டவர்கள், 2 பேர் பிரவேசித்தார்கள். மற்ற அனைவரும் வனந்தினர் புறப்பட்டவர் வனாந்திரத்தில் பிறந்து வளர்ந்தவரை தவிர அங்கு புறப்பட்டவர்கள் அவ்வளவு பேரும் வனாந்திரத்திலே செத்து போனார்கள். தேவன் பட்சிக்கிறாய் அக்கினியாயிருக்கிறார். இன்னுமாய் எல்லாம் 16 அதிகாரத்தில் நீங்க வீட்டுக்கு 1 30 வரை வாச்சால் அங்கு கேராகு நாத்தானையும் அபிராமையும் அங்கு ஓனையும் அங்கு என்ன செய்கிறார்கள் சொன்னால் 250 பேர்களை சேர்த்துக் கொண்டு கூட்டங்கூடி அங்கே செய்கிறார்கள். மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக சொல்லுகிறார்கள், நீங்க மிஞ்சி போகிறீர்கள், உங்களை உயர்த்துகிறீர்கள் என்று சொல்ல போது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த விடு, 1 இந்த ஜனங்களை அழித்து விடுறேன், உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். மோசே சொல்ல, ஆண்டவரே நீ வாக்குத்தத்தம் பண்ணி இப்படி வந்து அழைத்து வந்தீரே, இப்படி சொன்னீரே, இப்படி செய்தீரே, இப்படியான காரியங்களை செய்தீரே ஆண்டவரே, இப்படி சொல்லி இருக்கிறீரே என்று தேவ சமூகத்தில் அவன் அழுத போதுதான் கொஞ்சம் பேர் அமைஞ்சினான். உடனே சொல்றார், அந்த 250 பேரை அவர்களுக்கு உண்டான ஆடுகள் மாடுகள் சொத்துக்கள் எல்லாம் புறம்பா நிக்கட்டும், நீயும் தூப வளத்தை கொண்டு வந்து போடுன்னு சொன்ன போது அங்கே என்ன செய்வது, வாயை பிளந்தது. அதுல சொல்லப்பட்ட வசனம், 250 பேரும் உயிரோட பாதாளத்துக்கு போனார். படைய போட்டிருக்கு, நீ வாசிப்பார். அது எல்லாத்தையும் எல்லாவற்றையும் அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் விழுங்கி போட்டார். அப்படியே விழுங்கி அப்படியே பிற மூடி போச்சு, உயிரோட பாதாளத்துக்கு போனார். தேவன் கிருபை அன்பு உள்ள தேவனாங்கே இந்த காரியங்கள் நடந்திருக்கேன். வாக்கு தந்த தேசத்துக்கு அழைத்து வந்த மக்களை தேவன் இப்படி நடந்திருக்கேன். அதே 16 அதிகாரத்திலே இது 250 பேரும் விழுங்கி நடந்த போது கூட பிறகும் மக்கள் என்ன செய்கிறார், மறுநாளிலே வேத வசனம் சொல்ற 41:14-41 பார்த்தா மறுநாளிலே அந்த மூசைக்கும் அரோனுக்கும் விரோதமாக மக்கள் சபை எல்லாரும் கூடி சொன்னார்கள், கர்த்தரின் ஜனத்தை கொண்டு போட்டீர்கள். ஆற்று ஜனத்தை கொண்டு போட்டீர்கள், இதெல்லாம் கொண்ட தேவனுக்கு முரட்டாட்டம் பண்ணி மூசைக்கும் அரோனுக்கும் விரோதமாக முரட்டாட்டம் பண்ணி செய்த காரியத்தினால் அவர்கள் என்ன நடந்தாரு, தேவன் பாதாளத்தில் அவரோட உயிரோட விழுங்கி மூடி போட்டார். இதை பார்த்து இவ்வளவு ஜனம் சொல்லுது, அடுத்த நாள் உடனே கரைஞ்ச நாள் அடுத்த நாள் மறுநாள் அவர்கள் சொல்கிறார்கள், தேவ கர்த்தரின் ஜனத்தை நீங்கள் கொண்டு போட்டீர்கள். ஆற மோசையாரனுக்கு முறுமுறுத்து கர்த்தரின் ஜனத்தை கொண்டு போட்டீர்கள் என்றார்கள். கர்த்தரின் கடும் கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிட்டு, வாதை தொடங்கிட்டு, இருந்த மீதியான ஜனங்கள் மீது வாதை தொடங்கிட்டு. அப்போது மோசே ஆரோனை இப்படி சொல்கிறான், ஆரோனே நீ தூப கலசம் விட்டு உடனடியா புறப்பட்டு போ ஓடு என்று வாதை தொடங்கிவிட்டது. அப்போது போத்தால் ஆரோன் ஓடி போய் செத்தவர்களுக்கும் உயிரோடுகளுக்கும் நடுவிலே அவன் நின்றான். அப்போது வாதை நிறுத்தப்பட்டது. அந்த வாதையிலே செத்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா, 14,700 பேர் செத்தார்கள். இன்னுமாய் எண்ணாம புஸ்தகத்திலே வரும்போது 25 அதிகாரத்தில் விட்டால் அங்கே பாலாக் என்றவன் இருக்கும் போது பீலியாமை கூட்டி இந்த மக்களை சபிக்கும்படி சொல்லுகிறார். நாளை கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வேன் என்று சொல்லி தேவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். இவரை சபிக்க கூடாதுன்னு சொல்லி அவர் ஒவ்வொரு இடத்திலே பழகிட்டு பழகிட்டு காரியங்களை செய்த போது அவன் ஆசீர்வதித்தானுடைய இறந்தவில்லை. ஆனா ரகசியமாய் ஒரு காரியத்தை பாலாக்கத்திலே சொல்லப்பட்டான் என்று சொன்னால் அவன் பார்க்கும் போது மலை உச்சியில் இருந்து இந்த மக்கள் தனித்து வாசம் பண்ற ஜனமாயிருந்தது. உடனே ஒரு காரியத்தை அவன் அங்கே சொல்லி சென்று விட்டான். அங்க சொன்ன போது சித்திமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மூவாபவியர். யார் மூவாவியர்? லோத்துக்கும் மூத்த மகளுக்கும் பிறந்த தேவ சமூகத்துக்கே வரக்கூடாது ஆண்டவர் சொன்னார். அந்த ஜனங்களோடு தேவனுக்கு பிரியமில்லாத விருப்பங்கள் கலந்தார்கள், தனித்து வாசமன கலந்தார்கள். உடனே வாதை தொடங்கிச்சு. அந்த வாதையில 25,000 பேர் மறித்தார்கள். இதையெல்லாம் வேதனம் இருக்கிறது. ஆகவே சரி, மோசை குறித்து பார்த்தா இந்த மோசை சாந்த குணம் உள்ளவன், எங்கும் தேவனுக்கு உண்மை உள்ளவன். ஆனால் அந்த மோசை கூட அரோனின் சேர்ந்து போக முடியல. எல்லா காரணங்கள் 40 வருஷம் அவன் அரண்மனையில் இருக்கும் போது சொன்னான். எதை தெரிந்து கொண்டான்? இந்த ஜனத்தோடு இருந்து பாவத்தை அனுபவித்ததை பார்க்கலும், எனது ஜனத்தோடு இருந்து துன்பத்தை அனுபவிக்கிறது நல்லது என்று அவன் தெரிந்து கொண்டான். 40 விட மனாந்திரத்தில், 40 விடங்க இஸ்ரவேல் மக்களோடு வந்து இந்த ஆரோன மிரவர் ஆண்டவர் 3-4 தரம் சொல்லியிருக்கேன். நான் வாழ்த்து இன்னும் கூடுதலா சொல்லியிருக்கோம். கூட்டத்தில் சொல்ற ஆரோனையும் மோசையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுங்க, ஒரு விடு, ஒரு நிமிஷத்தில் ஜனத்தை அழித்து விடுகிறேன். அப்பவும் மோசை அழுந்து ஆண்டவரே செய்கிறாதையும் பிறகு ஒருவரையும் சொல்லும் போது ஆண்டவரை அழித்து விடாதே என்று சொல்ற அதே மோசையை ஆண்டவர் கானந்தேசத்தை எட்டி பார்த்தான். கானந்தேசத்துக்கு போக முடியவில்லை. காரணம், நான் தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர் அவர் நீதியின் தேவன் என்று சொன்னார். ஆரோனையும் அவனையும் கூப்பிட்டு கண்மலையை பார்த்து பேசு என்றான் சொன்னார். இதுக்கு முதல் கண்மலையை பார்த்து அடித்திருக்கிறார்கள். தேவன் சொன்னதை நாங்கள் செய்யாதபடி அவன் சொன்ன கண்மலையை பார்த்து பேசு என்று சொன்ன போது அவன் கண்மலையை பார்த்து அடித்தான். தண்ணீர் புறப்பட்டு வந்தது. தாகத்துக்கு எல்லாம் தண்ணீர் கொடுத்தார்கள். ஆனா ஆண்டவர் சொன்னார், என்னுடைய நாமத்தை நீ பரிசுத்த குலைச்சல் ஆக்கினபடியால் நான் வாக்கு தரின தேசத்துக்கு போக மாட்டேன். ஒரு காரியம், இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மக்களை அழிச்சு விட உன்ன பெரிய ஜாதி ஆக்குறேன் தேவ சமத்தில் இந்த கதர் எழுத ஒரு காரியம் நானே அடிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் ஆண்டவர் சொன்னபடி செய்யல. மோச கூட மாம்சத்துல அவன் போகல. 120 வயதில் அவன் மறித்தான். கத்தர் அடக்கம் பாருங்க. ரெண்டு பேரை தவிர நேற்று எல்லாரும் அழிக்கப்பட்டனர். மோச, ஆரோன், மிரியாம் எல்லாம். இன்னுமாய் தேவன் ஒரு காரியத்தை அங்கு சொல்லுகிறார். அந்த மக்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், வனாந்திரத்திலே சாகும் பண்ணி ஏற்றிருந்த நீர் எங்களை கொண்டு வந்தது என்ன? இங்கே அப்பம் இல்லை, தண்ணீர் இல்லை, இந்த அற்பமான உணவு மண்ணா? அது கஷ்டப்பட்டு உழைக்கிற காண விழும், அதை பொறுக்கி சாப்பிடுறது. இது அற்பமான உணவு எங்களுக்கு எப்படி ஆகுது? வெறுப்பா போயிடுச்சு. ஒரு கட்டத்தில் அவர் சொல்ற அந்த ஆரம்பத்தில் அந்த பலகாரத்தை குறித்து பார்த்து தேன் இட்ட பணியாரம் என்று சொல்லப்பட்டது. தேன் இட்டது என்றால் இன்னும் நல்ல சுவையா இருக்கும். அப்படியான பலகாரம் இன்றைக்கு எப்படியா போயிட்டு? இவர்களுக்கு வெறுப்பா போயிடுச்சு. உடனே ஆண்டவர் வெளிவால் சர்ப்பங்களை கட்டளை இடுகிறார். கடித்ததனால் அநேக சொல்லப்படையில் இத்தனை ஜனங்கள் வேண்டும், அநேக ஜனங்கள் அங்கே செத்தார்கள். இப்படியாய் நம் தேவன் பழைய ஏற்பாட்டிலே இப்படியான காரியத்தை செய்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கும் செய்திருக்கிறார், தேவனுடைய பிள்ளை எதிர்க்கிறவர்களுக்கும் தேவன் செய்திருக்கிறார். அப்படியாய் ரெண்டு பேரை குறித்து வேதத்திலிருந்து பார்த்து நாங்கள் செபித்து புதிய ஏற்பாட்டில் என்ன காரியம் சொல்லப்பட்டிருக்கின்ற காரியத்தை பார்த்து நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். அங்கே நீங்கள் எடுக்கத்தில் எல்லாருக்கும் தெரிந்த புஸ்தகம் எஸ்தர் புஸ்தகம், இது எல்லாருக்கும் தெரியும். அங்கே அகஸ்வேரு ராஜா ஜூசான் அரமனை அங்க வஸ்தி பிறகு மொர்கதாய் எஸ்தர் ஆமான் என்ற கதாபாத்திரங்கள் அங்கு வருவதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆமான் என்றவன் சகல பிரபுக்களுக்கும் மேன்மைப்படுத்தி அவனை ஆசனத்தை உயர்த்தி வைத்திருந்தான் அகஸ்வேரு ராஜா. ஆனால் ஆமானை வணங்க வேண்டும், நமஸ்கரிக்க வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தார். ஆனால் இந்த மொர்கதாய் வாசலிலிருந்து அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரும் இல்லை. இது ராஜாவின் கட்டளை அல்லவா, நீ ராஜாவின் கட்டளை மீறுகிறா என்று அவன் கேட்டும்போது அவன் சொல்லுகிறான், நான் ஜூதன் என்று ஒரு காரியத்தை அங்கு சொல்லுகிறான். அப்ப இந்த ஜூதன் என்பதை ஆமானுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஆகவே அறிவிக்கப்பட்ட போது அங்கே அவனை நமஸ்கரியாது அவனை வணங்காது கண்டபோது ஆமான் மூர்க்கம் கொண்டான். ஆர் மேலு? மூர்க்கதாய் மேலு மூர்க்கம் கொண்டான். மூக்கு நிறைந்தவனாய் அவனுடைய காரியம் அவருடைய இருதயம் இந்த நேரமும் இவனை குறித்தே காரியத்தை சிந்தித்துக் கொண்டிருந்தது. அது இப்ப மொர்கதாயில்தான் இவனுக்கு கோபம், அவன் தான் வணங்கவில்லை. ஆனால் அகஸ்வேரு ராஜா கிட்டத்தட்ட 127 நாடுகளுக்கு அவன் அரசாண்டான நாட்கள். அப்ப அப்படியே நான் இருக்கும்போது மொர்கதாயின் ஜனமாகிய ஜூதரை எல்லாம் சங்கரிக்க வகை தேடினான். செய்தது யாரு? மொர்கதாய். ஆனா மொர்கதாயை நிமித்தம் கொண்ட கோபம் பாருங்க, மூர்க்கம் எப்படி விரிவுபட்டது என்றால் 128 நாடுகளையும் இருக்கிற ஜூத ஜனங்களை என்ன செய்ய வேண்டும்? அழிக்க வேண்டும், இல்லாமல் செய்ய வேண்டும். இதுதான் அவனுடைய காரியமா இருந்தது. அப்ப அகஸ்வேரு ராஜாவிடம் போய் இவன் தந்திரமாய் காரியத்தை பேசுகிறான். என்னன்னு சொன்னால், உமது ராஜ்யத்திலே ஒருவித ஜனங்கள் என்ன ஜூதரன் சொல்லவில்லை, ஒருவித ஜனங்கள் சிதறண்டு பரம்பியிருக்கிறார்கள். அவருடைய வழக்கங்களும் சலகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் பார்க்க விகப்பமாயிருக்கிறது என்று சொல்கிறது. அதில் வேறுபட்டிருக்கிறது அவருடைய பழக்கங்களும் நடவடிக்கைகளும். என்னால் என்ன சொன்னால் வேண்டும் நோக்கத்தை பாருங்க, மூர்க்கத்தாய் ஒருவன் வணங்காததனால் அந்த ஜனம் முழுவதையும் அழிக்க வேண்டும் என்றதுக்காக ஒரு ஜனம் என்று ராஜாவிடம் போய் சொல்லி அவர்கள் ஒரு அவருடைய பழக்க வழக்கங்கள் என்றும் ஒவ்வொருதாய் இருக்கிறது, வேறுபட்டதாய் இருக்கிறது என்று சொல்லி என்ன செய்கிறார், ராஜாவின் கட்டளைக்கு கை கொள்வதும் இல்லை, அவர்கள் இப்படி விட்டு இருப்பது ராஜாவுக்கு நியாயம் இல்லை என்று சொல்லி என்ன செய்கிறான், ராஜாவும் இந்த காரியத்துக்கு தன்னை வணங்கல தன்னை இதன் ஜனம் நாட்டிலே 127 நாடை ஆளுகிறவன் எப்படியாவது வந்துவிடுவான் என்ற ஒரு பயத்திலே என்ன செய்தான், அதுக்கும் அவன் சம்மதித்தான். அவர் அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது என்று எல்லா முத்திரையும் மோதிரத்தையும் கொடுத்து இவ்வளவு ஜூதர்கள் 127 இந்த டெய்ல இந்த தேதியிலே எல்லா ஜனங்களும் அழிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு காரியத்தை அவன் எழுதி அனுப்பினான். உடனே இந்த ஆமான் ஜூதருக்கு சத்ருவாய் மாறினான். ராஜா அந்த ஜனத்துக்கு இஷ்டான நடவடிக்கையெல்லாம் செய்யலாம் என்று ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரியர் ஆகிய சகல ஜூரையும் அழித்து நிர்மலமாக்க வேண்டும், அவரை கொள்ளையிடவும் அஞ்சக்கார கையிலே கட்டளை அனுப்பப்பட்டது. ஜூசா நகரம் கலங்கிட்டு இந்த காரியம் நடந்த யாவற்றையும் முருகதாய்க்கு அறிவித்த போதுதான் முருகதாய் எஸ்தருக்கு சொல்லி அவளுங்க உபவாசம் இருந்து அவளோட கூட இருந்து காரியங்கள் நடக்கிறதை குறித்து பாரு. ஆகவே இந்த காரியங்கள் நடந்த போது இந்த காலத்தில் நீ மௌனமா இருப்பது எப்படி, உனக்கு ராஜ்யமே கிடைத்திருக்கலாமே என்று சொல்லி அவர்கள் உபவாசம் இருந்து நான் செத்தாலும் சாகுறேன் என்று ராஜாவும் கட்டளையை மீறி அவர் போய் அங்க ராஜா சாய்வு குறித்து செங்கோலை நீட்டி அங்கே போகிறது குறித்து நாங்கள் பார்க்க. அப்படியா போகும்போது ராஜஸ்திரி உபவாசம் முடிந்து அவர் சொல்லுகிறார், நான் ஒரு விருந்து வைக்க போகிறேன். ஆண்டவருக்கு அவர் கேட்கிறார், ராஜா உனக்கு என்ன வேண்டும்? அவள் ஒன்னும் சொல்லவில்லை. சொல்லுகிறார், நான் உமக்கு விரும்பக்கும் விருந்து வைக்க வேண்டும், அதிலே ஆமான் மாத்திரம்தான் கலந்து கொள்ள வேண்டும், வேறொருவரும் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி அவனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் அந்த ஜூதனாகிய முருகதாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறதை நான் காணுமனும், அவையெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை. யாரு ஆமான் சொல்லுகிறான், இவனை காணும் வரையும் இவனை தூக்கு செய்யணும், இவனை ஜனம் முழுவதையும் அழிக்கணும், அப்பதான் எனக்கு நிம்மதி, எனக்கு சந்தோஷம் என்று அவன் சொல்லுகிறான். ஆகவே அப்பொழுது என்ன செய்கிறான், ஆமான் தனது மனைவியான சுரேசும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து சொல்லுகிறார்கள், நீ இவனுக்கு ஒரு காரியத்தை செய், உன்னை வணங்க நமஸ்கரிக்க இருக்கிற காரியத்தை சொல்லாத ஆலோசனைகள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இவர்கள் அந்த ஆலோசனையை கேட்டு என்ன சொல்றான், 50 முகத்தில உன் வீட்டுக்கு முன்னால ஒரு தூக்கு மரத்தை உண்டாக்கு, அதுல முருகதாய் தூக்கி போடலாம், நீ ராஜாவுக்கு சொல்லு தூக்கி போடலாம் என்று சொல்லுங்கள். 50 முழம் வேண்டா கிட்டத்தட்ட 75 அடி. பாருங்க அவனோட கர்வம், அவனோட கோபம், காரியம் விரக்தி பாருங்க எப்படி விரந்திருக்கு. ஒவ்வொரு நாளும் அந்த தூக்கு மரத்தை பார்க்கும் போது எனக்கு தலை வணங்காட்டி, எனக்கு வணங்காட்டி, இதுதான் கதி. பாருங்க எவ்வளவு ஆணவம், தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் அவன் விளம்பரம். அப்படியே இந்த ஆலோசனையை பார்த்து அவனுக்கு நல்லதா இருந்தது, அதை செய்தான். அதை செய்து போட்டு விருந்துக்கு அவன் போக வேண்டிய நிலைமை வந்தது. அதே அதுக்கு முதல் 2 பிரதானிகள் அகஸ்தூர் ராஜாவை கொள்ள இருக்கும் போது, அந்த அகஸ்தூர் ராஜா கொள்ள இருக்கிற காரியத்தை ரகசியமா இஸ்தருக்கு அறிவித்து அகஸ்தூர் ராஜாக்கு அறிவித்து அவர் 2 பேரையும் தூக்கி போட்டார். ஆனால் அந்த நிமித்தம் முருகதாயை கனம் பண்ணப்படவில்லை. ஒரு நாள் நித்திரவரில் ராஜாக்கு அவர் எடுத்து இதை வாசிக்க சொல்ற நடந்த காரியங்களை, அப்ப இது இந்த காரியத்தை குறித்து அவர் கனப்படுத்தப்படவில்லை, அப்ப நாளைக்கு இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆமனை வரவேற்கிறார், அழைப்பு விடுக்கிறார். ஆமன் நினைச்ச தன்னைத்தான் அவர் செய்ய போறாண்டு அவர் சொல்லுகிறார், முருகதா இப்படியான காரியத்தை செய்தபடினால் இவனுக்கு ராஜவஸ்தான் தரைத்து தொப்பி தரித்து குதிரையிலே நீ பவனி பெற வேண்டும் என்று சொல்லி காரியத்தை செய்து போகும்போது ஆமானுக்கு வெட்கமாய் போய்விட்டான். அந்த வசனம் சொல்லுகிறது, அவனுடைய ஆலோசனை காரணம், ஆமாண்ட ஆலோசனை காரணம், அவன் மனைவியுமாகிய அவளை பார்த்து முருகதாய்க்கு முன்பாக நீர் காந்து போக தொடங்கினீர். முக்காடு கட்டு என்று இரவிலே அவன் கடந்து சென்றான் என்று பார்க்கிறான். அப்படியாய் 2 நாள் விருந்து நடைபெற்றது. 2 நாள் விருந்திலே ராஜா கேட்கிறார் அந்த இஸ்தரை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும்? என் ஜீவனையும் என் மன்றத்திற்கும் என் ஜனங்களுக்கும் என் கட்டளை இட்டுவதாக எங்களை அழித்துக் கொன்று மின்மலாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம் இஸ்தர் சொல்லுகிறார். ஆகவே இப்படி செய்ய சுனிகரம் கொண்டவன் அகேஸ்வர ராஜா கேட்கிறான், இப்படி துணிகரம் கொண்டவன் ஜா அவன் எங்கே என்றான். அதுக்கு எஸ்தர், சத்ருவும் பகைஜனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றான். ஆமான் திகில் அடைந்தான், அவன் போட்ட திட்டங்கள் எல்லா காரியங்களையும் திகில் அடைந்தான். அங்கே அவன் செய்த 50 முழ தூக்கு மரத்திலே அவன் தூக்கப்பட்டான். அவளுடைய வீடு எஸ்தருக்கு கொடுக்கப்பட்டது. அவளுடைய மோதிரம் பறித்து மொர்கதாய் கொடுக்கப்பட்டது. மொர்கதாய் உயர்த்தப்பட்ட. அது மாத்திரம் இல்ல, உடனடியாக விரைவாக முந்தியவன் ஆமான் கொடுத்து விட்ட செய்தி போறதுக்கு முதல் விரைவான ஒட்டங்களை செய்து இந்த ஜூத இனங்கள் அழியக்கூடாது எல்லா முத்திரையில் இரண்டு முத்திரையை போட்டு விரைவாக அனுப்பிவிட்டார்கள். எல்லா இடமும் போன போது அங்கே விரைவாக குதிரையிலும் ஒட்டகத்திலும் விரைவாய் போய் அந்த இது கிடைக்கிறதுக்கும் கிடைத்து ஜூத ஜனங்கள் அழிக்கப்படாதுன்னு கூட தீவிரமாக செயல்பட்டார்கள். அது மட்டுமல்ல, ஜூதர்கள் தங்கள் சத்துருக்களை எல்லாம் பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள், நிர்மலமாக்கினார்கள். யூதர் சூசாத் அரமையிலே கிட்டத்தட்ட 500 பேரை கொன்று போட்டார். அது மட்டுமல்ல, ஆமானின் 10 குமாரர்களும் கொன்று போடப்பட்டு அவர்கள் தூக்கு மரத்திலே போடப்பட்டு கொன்று போடப்பட்டார். தேவ பிள்ளைகளுக்கு ஜூத ஜனங்களுக்கு மொர்கதாய் செய்த காரியத்தை நிமித்தம் மொர்கதாயின் இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக எழும்பின ஆமான் அவன் அழித்தான். அவனுடைய குடும்பம் அழிக்கப்பட்டது, அவனுடைய குமாரர்கள் அழிக்கப்பட்டார்கள், அவனோடு இருந்த எல்லாரும் ஆலோசனை எவரும் அத்தனை பேரும் அழிக்கப்பட்டார்கள். சரி, இப்படியாய் எஸ்தருடைய காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவது ஒரு மனுஷன், அவரை குறித்து எல்லாருக்கும் தெரியும், 150 சங்கீதங்களை எழுதி வைத்திருக்கிற இல்லையா, அநேக சங்கீதங்களை பாடியிருக்கிறார். தாவீது ஆடுகளை மேய்த்தவன் அரசனாய் மாறினான். ஆனால் அவன் அவரை குறித்து பார்த்தால் 1 Samuel 23:2, 2 Samuel 2:3 பார்த்தால் அவன் கர்த்தரை விசாரிக்கிறவனாயிருந்தான். தாவீதை குறித்து பார்த்தால் அவன் எந்த காரியத்தை நான் செய்கிறென்றாலும் அவன் கர்த்தரை விசாரிக்கிறவனாயிருந்தான். ஆகவேதான் இப்படியாய் இருக்கும்போதுதான் இவன் ஒரு காரியத்தை அங்கே செய்கிறான். அங்கே அதுல எழுதப்பட்டிருக்கு, ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது, 2 Samuel 11:1, ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது எல்லாரும் போயிடு அனுப்பி விட்டுட்டு இவர் என்ன செய்யறார், இருந்து விட்டார். மாலையில படை தொடங்கி பெல்கனியில வந்து உலாவுகிறார். அங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்றவர் குளித்துக் கொண்டிருக்கார். அதுவும் பிள்ளையான காரியம் தான். தனியே தாவீதுல மட்டும் நாங்கள் பிள்ளைய சொல்லக்கூடாது. பத்து பேர் செய்த காரியம் பிள்ளையான காரியம் தான். அங்கே இந்த காரியம் அவன் செய்து குரியாவை கொன்று பத்து பேரை தன் மனைவியாகி கொண்டது. இந்த தாவீது செய்த இந்த காரியம் 11:27 பார்த்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பாயன். யாரு யாரு? தேவனுடைய மனுஷன் மோசே அங்க செய்த கண்மலைகள் கை சென்று அடித்தார், போகல. இங்க தாவீதுக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காரியம் தேவனுக்கு பொல்லாப்பாயன். ஆகவேதான் ஆண்டவர் இந்த காரியத்தை அவர் செய்து அப்படி என்று அவர் பேசாம இருக்கிறார். வாழ்க்கையில் பாவத்தை குறித்து கொஞ்சம் யோசனை இல்லாதபடி, பாவத்தை குறித்து பயம் இல்லாதபடி அவர் இருக்கிற முந்தி எல்லாத்தையும் விசாரிக்கிறார். இதையும் விசாரிச்சுட்டு இருக்கலாம் தானே, சொல்லுங்க பாப்பா. முந்தி ஒரு சுத்தது போறட்டா, இந்த போகட்டா, அல்ல அங்க போகட்டா, எப்படி போகட்டா, ரெண்டு எல்லாம் விசாரிச்சிருக்கான் வாக்கி பாருங்க. ஆனா இந்த காரியத்தை குறித்து அவன் கேட்கல. உடனே கூப்பிடுறான், நாள் அனுப்புறான், உடனே என்றான், உரியா அனுப்புறான், இதென்றான், கொண்டு போடுறான், எல்லாம் செய்யப்பட்டு மனைவியாக்கிட்டு இருக்க. அங்கே நாத்தான் என்று தீர்க்கதரிசியை அங்க அனுப்பி நாத்தான் சொல்லும்போது என்ன செய்கிறார், தாவி சொல்றான், அந்த இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக நாலு தனையாய் இதை திருத்தி செலுத்த வேண்டும். நீங்க கோபமா சொல்லுகிறார். உடனே நாத்தான் சொல்றார், அந்த மனுஷன் நீதான். ராஜா ராஜாவா இருக்கிறான், ஒரு கைதட்டு தட்டி அந்த நாள் அப்படித்தானே கைதட்டி இவனை கொண்டு தலையை வெட்டுங்க இல்ல இவனை சிறையில போடுங்கண்டா போச்சு முடிச்சு. ஆனா தாவீத் அப்படி செய்யல, தாவீத் அப்படி செய்யல. உடனே நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். தேவ சமத்திலே போயிருந்து 51 சங்கீதத்தை வாசி பார்த்தால் அவன் செய்த காரியத்தை குறித்து பார்க்கிறான். ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை அங்கே சொல்கிறார். 2 சாமுவேல் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. 2 சாமுவேல் புத்தகம் 12 அதிகாரத்தில் திருப்பிக் கொள்ளுங்கள். புத்தகம் 12 அதிகாரம் 8 வசனத்தை பார்த்தீங்க.
உன் ஆண்டனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாது இருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன்.
பாருங்க,
இன்னும் வேண்டியதை நான் உனக்கு தருவேன். நீ என்னட்ட கேட்டிருந்தா உனக்கு தருவேன்.
ஆனால் 9 வசனம் சொல்லுகிறது என்னென்று பாருங்கள்.
கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன?
என்ன
ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொண்டு போட்டாய்.
நீ கொண்டு போட்டாய். இன்னும் போயிட்டு நான் உனக்கு தந்திருப்பேன். கேட்டிருந்தால் நீ கேட்கவில்லை. நீ கேட்காம இந்த காரியத்தை பொல்லாப்பான காரியத்தை நீ செய்திருக்கிறாய். தேவனுடைய மனுஷன், தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவன். முதலில் பார்த்தால்தான் இதயத்துக்கு ஏற்ற ஒருவனை நான் தெரிந்து கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த அதே இதயத்துக்கு ஏற்றவன் தான். தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை தேவன் அருவருக்கிற காரியத்தை அவன் செய்கிறான், கொல்ல செய்கிறான். அவருடைய மனைவி எடுத்துக்கொள்ள இது தேவனுக்கு விருப்பமில்லாத இருந்தது. தேவனுடைய மனுஷன். 10 வசனத்தை வாசி.
இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்ட படியினால் பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும்.
பட்டயம் உன் வீட்டை விட்டு என்றும் விலகாதிருக்கும். ஆருடைய? தேவனுடைய மனுஷன். அவர் சொல்றார், உன் பட்டியம் உன் விட்டு விட்டு விலகாது இருக்கும். நீங்க பின்னத்தில் உள்ள பகுதிகளை வாசித்து பார்த்தா தெரியும். அங்க அம்மோன் சாகுறா, தாமார் அர்ப்பணிக்கப்படுகிறார், அப்சலோம் அம்மோனை அடிச்சு கொண்டு போட்டு இன்னொரு நாட்டுக்கு ஓடி போடுறான். தன் குமாரனுக்காக தினந்தோறும் துக்கம் கொடைக்கணும்தான். அவன் எப்படியாவது வரவழைத்த இடத்தில் இருக்கும்போது அவன் சொல்கிறான், நான் குற்றம் செய்தா என்னை கொன்று போடட்டும். அப்துல்லா சொல்றான், தாவீதுல கொலு செய்தி போட்டு சொந்த தவறன கேட்கிறான், நான் குற்றம் செய்திருந்தா என்ன கொண்டு போடட்டும். கொலை பாவம். ஆண்டவர் பழைய பழைய சொல்லியிருக்கான், கொலை செய்யாதிருப்பாத. ஆகவே அது மாத்திரம் இல்லை, அதோனியா பட்டயத்தாலே வெட்டப்பட்டு மடியப்பட்டார். பாருங்கள், ஆண்டவர் தேவனை எதிர்க்கிற மக்களுக்கும் காரியத்தை செய்கிறார். எஸ்ரத்திலே பார்த்தோம், இங்கே தாவீதை பார்த்தால் அந்த காரியத்திலும் கூட அவர் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கிறார். பட்டயம் உன்னை விட்டு விலகாது. அம்னோன், அப்சலோம், தாமா, அதோனியா. அப்சலோம் குறித்து சொல்லும் போது தலையிலிருந்து ஒரு மயிறு பிடுங்கி இழுத்து பாருங்க என்ன நோனுதன். ஒரு வருஷத்துக்குள்ளதான் தலைமையில் விட்டுறணும். அப்ப அந்த தலைமையில தொங்குனானா, பூமிக்கும் வானத்துக்கும் நடுவுல தலைமையில தொங்குனா எவ்வளவு வேதனை இருந்திருக்கு சொல்லுங்க பா. அப்படி தொங்கும் போது அவன் நெஞ்சில போய் இடிச்சு அவனை கொள்ளுகிறாள். அவரு பிள்ளைகள், தாவீதின் பிள்ளைகள், ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவர் நிறைவேற்றிய செய்தார். ஆகவே இந்த அப்சலோமீசம் இப்படியா செய்து அவனை அழைத்து வந்தபோது அவன் கொஞ்ச பேரை சேர்த்துக் கொண்டு தாவீது ராஜ்யத்துக்கு தான் வர வேண்டும் என்று சொல்லி செய்த போது அங்க செய்தான். தாவீது வெறுங்கால முகத்தை மூடிக்கொண்டு அவரோட சேர்ந்தவர்களும் வந்து வெறுங்காலாய் அவன் நடந்து செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும். அனுஜனால் நீ பகல்ல செய்த, நீ இரவுல செய்த, நான் பகல்ல வெளிச்சத்துல செய்ய வேண்டும். இன்னைக்கு வாட்சி பார்த்தா தெரியும் நடந்திருக்கு காரியம், ஆண்டவர் செய்திருக்கிறார். ஏன் இந்த காரியம் எல்லாம் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார்? நமக்கு எச்சரிக்கை, வேதத்துக்கு திரளான சாட்சிகள், நம்ம சூழ்ந்திருக்கு திரளான சாட்சிகள் இருக்கு. நாம் தேவனுக்கு பயப்படலா வாழ வேண்டும். யூக பிள்ளைகளா இருந்தாலும் நான் அன்றைக்கு பார்த்த ஒரு பிரசங்களை பார்த்து, நன்மையானாலும் தீமையானாலும் நான் நியாயத்தில் கொண்டு வருவேன். அவர் நியாயாதிபதியா வருவார். ஆகவே தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது என் நிதியத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். இன்னொருத்தர் சொல்றார், பத்தபேல் காரியத்தை தவிர மற்ற எல்லாவற்றிலும் என் சித்தத்தை செய்தார். ஆனால் அந்த ஒரு காரியத்தின் நிமித்தம் பட்டியாவனை விட்டு விலகாது. ஒரு காரியம் முக, ஒரு காரியம் முகதாய், ஒருவன் ஒருவன் தலை வழங்க இல்ல, தலை நமஸ்கரிக்கல என்ற ஒரே காரணத்துக்காக யூதரை அழிச்சு வச்சான். அவன் அழிஞ்சு போனான், அவங்களோட குடும்பம் ஆலோசனை எல்லாம் அழிஞ்சு போனான். இங்க தாவீதை குறித்து பார்க்கும்போது அது செய்ய இன்னுமாய் புதிய ஏற்பாட்டில் கூட ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறார். மத்தியு எழுதுகிற சுவிசேஷம் 7 அதிகாரம். சரி, நாங்கள் பழைய ஏற்பாடுல இதை பார்த்தோம். ஏன் புதிய ஏற்பாடுல ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பிறந்த கூட இந்த காரியத்தை குறித்து சொல்லியிருக்கார். மத்தியு 7 அதிகாரம் 21-23 வரை.
பல்லோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பல்லவ ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை.
பிரவேசிப்பது இல்லை.
அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி,
எத்தனை பேர்? கொஞ்சம் பேர் என்ன போட்டிருக்கு? அநேகர்
கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீக்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன்.
அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்த போது சொன்ன வார்த்தைகள், உமது நாமத்திலே அற்புதங்களை செய்தோம், உமது நாமத்திலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம். ஆண்டவர் சொல்றார், உங்களை அவர் சொன்ன உவமைகளை குறித்து பாருங்க. 10 தண்ணிகள்ல 5 அது மாத்திரம் இல்ல, இது எடுக்கிறதில் 24 அதிகாரத்திலே 40, 41, 42 வசனங்களையும் அழுக்காலையும் பார்த்தால் அந்த காரியத்தை குறித்து சொல்றது. ரெண்டு பேர் என்ன செய்வார்கள்? வயதிலே 7 சூழ்ந்திருப்பார். ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் விடப்படுவான். இரக்கம் உள்ள தேவன் மனது இருக்கிற காலத்துல, கிருபையின் காலத்துல தான் ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவன் விடப்படுவான். ரெண்டு பேர் நித்திரையா இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவன் விடப்படுவான். ரெண்டு ஸ்திரிகள் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், பொருத்தி எடுத்துக் கொள்ளப்படுவான், பொருத்தி விடப்படுவான். ஏன் புதிய ஏற்பாடு நடக்கவில்லையா? அப்ப சொல்ல நடவடிக்கைகளே 5 அதிகாரத்திலே பார்த்தால் அன்னனியா சப்ரல் என்ற காரியம் இங்கு நடந்தது. பரிசுத்தாவை நிரந்தரமாய் பூமியிலே இருக்கிற காரியத்தில் நடந்தது. விக்கிரகத்துக்கு முதல் அது உன்னதா இருக்கவில்லையா? இல்ல விற்ற பிறகு அது உன்னதா இருக்கவில்லையா? ஏன் பரிசுத்தாவிக்கு விரோதமாய் நீ போய் சேர்ந்தான்? ரெண்டு பேரும் விழுந்து செத்தான். சபையில பயம் உண்டாயிற்று. இன்றைக்கு தெய்வ பயம் இல்ல. தேவன் பட்டிக்கிற அக்னியா வரப்போகிறார், அக்னி ஜுவாலை கண்களை உடையவரா வரப்போகிறார். நாங்களும் இன்றைக்கு கிரிக்கெட் மாதிரி போல தட்டிக்கொண்டே இருக்கிற மொழிய ஒரு நாளைக்கு நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். ஏன் நீங்கள் வெளிப்படுத்த சுத்தலை பார்த்தால் அங்கே ஏழு வெக்காலங்கள், ஏழு வாதைகள், ஏழு கோப கலசங்கள், இதெல்லாம் நடக்க போகிறது. அந்த யுத்தம் நடக்க போகுது, எல்லாம் நடக்க போகுது. அப்போது தேவனிடத்திலே கிருபை அன்பு தாய்வு கிடையவே கிடைக்காது. அவர் நியாயாதிபதியாய் நியமிக்க பூமிக்கு வரப்போகிறார். ஆகவே நம் தேவன் பட்டிக்கிற அக்னியா இருக்கிறார். ஆமே, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிருபை உள்ளவர் தான், அன்புள்ளவர் தான், தயவு உள்ளவர் தான், ஆனால் பட்சிக்கிற அக்னியாம் இருக்கிறார். வேதத்தில் பார்க்கிற காரியங்களை குறித்து பார்க்கும்போது மத்தியதான் சொல்லி ரெண்டு பேர் வேலை செய்தார், பொருள் எடுத்துக்கொள்ளப்படுவான், ரெண்டு பேர் நித்திரப்ப வருவார், கா காலம் வேலை செய்யற பால் காலம் திருவிழா சென்ற காலமே அல்லது மாலை எந்த நேரத்தில் எதிர்ப்பு வருவாருன்னு தெரியாது. எந்த நேரத்திலும் நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தெய்வ பயத்தோடு நாம் வாழ வேண்டிய காலத்திலே வாழுகிறோம். ஆகவே கடைசியாக ஒரு கதையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு ஊரிலே, நீங்க கேட்டிருப்பீர்கள் நினைக்கிறேன் இது கதையை. ஒரு ஊரிலே பெரிய சபை ஒன்று இருந்தது. அந்த சபையின் பிஷப் இருந்தார். அவையை போதகர் வந்து ஒரு முறை வார்த்தையை பயந்து கொண்டார். எல்லாரும் போய்விட்டார்கள். அடுத்த இரண்டாம் கிழமை வந்தபோது அதே மெசேஜ் தான் அவர் கொடுத்தார். கொடுத்துட்டு போயிட்டார். அப்ப ஜனங்களுக்கு எல்லாம் ஒரு புனமுறை கொடுத்ததே இந்த முறையும் கொடுக்கிறார். ரெண்டு கொடுத்து விட்டு விட்டு போயிட்டார். மூன்றாம் கிழமை வந்தா மூன்றாம் கிழமே அதே மெசேஜ். ஜனங்களுக்கு பெரிய கஷ்டமா போச்சு. எல்லாம் ஜனங்களை புறமுறுத்து பக்கத்துல கதைட்டு காய்ச்சி ரெண்டு தொடங்கிட்டார். சரி, நாலாம் கிழமை வேற வருமா? நாலாம் கிழமையும் அதே மெசேஜ். நாலாவது கிழமையும் அதே மெசேஜ் வந்து வந்த போது இவர்கள் என்ன செய்யறாரு? எல்லாரும் சேர்ந்து பிஷப்பிட்ட போய், பிஷப்பே உங்களோட இருக்கிற பாஸ்டர் முதற்கிழமையும் இரண்டாம் கிழமையும் மூன்று நாலு கிழமையும் ஒரே மெசேஜை கொடுத்திருக்கிறார். இது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, இப்படி கொடுக்கிற சரியா பிஷப் என்று சொல்லி முறமுறுத்து கொஞ்சம் கூட்டு ஜனமாய் அவரிடத்துல பிஷப்ல போன போது, சரி எல்லாத்தையும் நீங்க இவ்வளவு சொல்றீங்களே, சரி அவர் என்ன மெசேஜ் கொடுத்தாருன்னு சொல்லுங்கன்னு பார்த்தா எல்லாரும் திருத்திரண்டு விழிச்சிங்களாம். அப்ப அவர் சொன்னாராம், அடுத்தவர்களையும் அதே மெசேஜ் தான். இன்னைக்கு நாங்க அப்படிதான் இருக்கிறோம் இல்லையா? ஆகவே நம் தேவன் கிருபை தயவுள்ள தேவன் தான். அதயத்திலே பட்சிக்கிற அக்னியாயும் இருக்கிறார். வேதத்திலே பழைய பள்ளி அநேக காரியங்களை பார்த்தோம். தேவன் என்னென்ன காரியத்தை செய்திருக்கிறார். மோசை கூட வர முடியவில்லை. தேவ ஜூதியனுக்கு எதிரான மக்கள் செய்த காரியங்கள். தாவீது கூட அவர் நீதியாய் நியாயம் தீர்க்கிற தேவன். ஆகவே தேவசமத்திலே ஒளிமையுண்டு. தேவசமத்திலே நாங்கள் பார்ப்போம் எந்தவித காரியத்திலும் நாம் தேவனுக்கு பயத்தோடு வாழ வேண்டும். எந்த காரியத்தையும் நாங்கள் செய்யக்கூடாது. என்ன சொன்னால் நியாய தீர்ப்பிகை நாளிலே நன்மையானாலும் தீமையானாலும் நாம் தேவ சமத்திலே அவர் நீதியாய் நியாயந்திக்க போகிறார். நான் கணக்கு கொப்பிக்க வேண்டும், நான் கணக்கு கொடுக்க வேண்டும் என்ற பயம் எங்கள் வாழ்க்கையில வர வேண்டும், எங்கள உள்ளத்தில வர வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை வாழ்ந்ததில்ல, எந்த நாளும் நாம் தேவனுக்காய் வாழ வேண்டும். அவர் நியாயாதிபதியாய் இந்த பூமிக்கு வரப்போகிறார். ரகசிய வரையில வரப்போகிறார். ஏழு சபைகளுக்கும் தேவன் சொல்ற காரியத்தை அக்கினி ஜுவாலை கண்ட இதுல புதிய ஏற்பாட்டெல்லாம் சொல்லுகிறது. அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். அது கிருபை இரக்கம் தயவு அன்புள்ள தேவன் தான். ஆனால் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறது. ஏன்னா தாவீது இந்த காரியத்தை மோசை இந்த காரியத்தை அடித்த போது அவர் சொல்றார், துஷ்டர்கள் உன்னை குற்றம் படும்படிக்கு, பிசாசு எவரை குற்றம் பிடிக்கலாம் என்று வகை தேடி தெரிகிறான், சுற்றி தெரிகிறான். இதுதான் அவனுக்கு வேலை. இந்த விசுவாச பிள்ளைகளுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் முன்னால தெரியறதான் அவனுக்கு வேலை. ஆகவே நாம் குற்றம் செய்யாதபடி தேவ பயத்தோட நாம் வாழ வேண்டும். எந்த காரியத்தை நாங்கள் செய்தாலும் தேவனுக்கு நாம் கணக்கு ஒப்பிக்க வேண்டும். அவர் சாட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். நான் இது நாள் வரையும் ஆண்டவர் கிருபை உள்ளவர்தானே, நான் பாவத்தை செய்துவிட்டு நான் போனால் அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறதானே, என்னை மன்னிக்கிறா தானே? ஆமா, மன்னிக்கிறா தான். ஆனால் ஞாயிற்று நாளில் நீ கணக்கு ஒப்பிக்க வேண்டும். தாவீதை பட்டயம் உன் வீட்டை விட்டு விலகாதுன்னு சொன்னவர், அதே காரியம் தன்னுடைய பிள்ளைகளுக்கே இந்த காரியம் நடந்தது. நீ ஒளிப்படத்தை நான் வெளியிறங்கமா செய்வேன். அந்த தேவன் பட்சிக்கிற கனியா அதான் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டான். நாங்கள் ஒருவரும் நிறைவானவர்கள், ஆனால் பரிசுத்தத்தை நோக்கி தேவனை நோக்கி ஒவ்வொரு நாளும் நாங்கள் மாற்றப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் மாற்றப்பட வேண்டும். நேற்று இருந்த விட இன்றைக்கு ஒரு வித்தியாசம் வர வேண்டும். பரிசுத்திலே வளர வேண்டும். இன்றைய விட நாளைக்கு பரிசுத்திலே வளர வேண்டும். அவர் வரும்போது ஒரு நிமிஷத்தில் ஒரு நொடி பொழுதிலே நாங்கள் மறுரூபமாவோம். நோயுள்ள சரீரம், பாவ சரீரம், இயலாமல் முடியாதிருக்கிற சரீரம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஆவிக்குரிய சரீரம் எங்களை பிறக்கப்படும். நாங்கள் மறுபடுவோம். அங்கே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாரும் ஒரே மாதிரியாயிருப்போம் என்று வேதம் சொல்லு. ஆகவே நம் தேவன் பட்சிக்கிற அக்னியா தான் இருக்கிறார். கிருபை இரக்கமுள்ள தேவுள்ள ஒரு பக்கத்திலே, அதே நேரத்திலே கணக்கு ஒப்பிக்க வேண்டும் என்று அவர் பட்சிக்கிற அக்னியா தான் இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் தேவ சமத்திலே தனிப்பட்ட விதத்திலே நான் கணக்கு ஒப்பிக்க வேண்டும். அங்க எந்த வித சாட்டு போக்குள்ள இதுவுல சொல்ல முடியாது. இன்றைக்கு நாங்கள் ஏதோ ஒரு காரியத்தை கேட்டால் நாங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்கு நாங்கள் சாட்டு போக்கு சொல்லிவிடுவோம். உபவாசத்துக்கு, ஞாயிற்றுக்கிழமை இராவளிப்பு கூட்டத்துக்கு வரவில்லை, ஏதோ ஒரு சாட்டு வீட்டு கூட்டத்துக்கு வரவில்லைன்னா ஏதோ ஒரு சாட்டு சொல்லிவிடுவோம். ஆனால் தேவனுக்கு முன்னாக எதுவும் எந்த சாட்டும் சொல்ல முடியாது. என எல்லாவற்றையும் அறிந்த தேவன் அவர். அவருக்கு முன்பாக மறைவானது ஒன்றும் இல்லை. அவர் அக்னி ஜுவாலை கண்களை உடையார். ஆகவே நாம் இப்படியால் தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார், என்னை பார்க்கிறார். நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், தொடர்ந்து ஜீவிக்க வேண்டும். தேவனுக்கு பரிசுத்தமாய் 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 இன்னும் பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும் என்று காஞ்சிக்கிற நாங்கள் எல்லாரும் தேவ சமத்தில் ஒரு விஷயம் தேவ சமத்தில் கைகள் வந்து நாங்கள் வச்சோம் பண்ணியாச்சு.